அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் வந்து குருகீதை அப்படிங்கிற ஒரு அருமையான நூல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம முகவுரை, அந்த நூலை பற்றிய ஒரு முன்னுரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முன்னுரையே வந்து ஒரு மூணு நாள் எடுக்கும், ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் அதில் இருக்கு. இப்போ நேற்று ஒரு நாள் பார்த்தோமா, இன்னைக்கு ரெண்டாவது நாள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குரு கீதை அப்படிங்கிற ஒரு கீதையினுடைய முக்கிய நோக்கம் வந்து குரு தத்துவம், குருவை பற்றி அந்த கீதை வந்து பேசப்போகுது. அதே சமயம் அந்த குரு யாருக்கு தேவை, குரு அப்படிங்கிற அவசியம் என்ன? குரு என்பவர் சீடனுக்கு தேவை. எந்த சீடன் வந்து தன்னை அறிய விரும்புகிறானோ அவனுக்கு குரு தேவை. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே குரு சிஷ்ய உறவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அப்போ குருவுக்கு ஒரு தகுதி இருக்கிற மாதிரி சிஷ்யனுக்கும் தகுதி இருக்கணும் இல்லை? அப்போ தானே குரு சிஷ்ய உறவு வந்து நிலைக்க முடியும், இல்லைன்னா நிலைக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு சிஷ்ய உறவு நிலைக்காம போகிறது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ குரு கிட்ட சில தகுதிகள் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாணவன் வந்து குருவை விட்டு விலகிடுவான். ஒரு சில மாணவர்களுக்கு வந்து அந்த குருவுக்கிட்ட கற்றுக்கக்கூடிய தகுதி இல்லாததுனால தொடர முடியாமல் போயிடும். அப்போ இது மாதிரி குரு சிஷ்ய உறவில் குருவுக்கும் தகுதி வேணும், மாணவனுக்கும் தகுதி வேணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்ப்போம். இப்போ குரு அப்படிங்கிறவர் யாரு, குருவை பற்றி எது பேசுகிறது என்று பார்த்தால் உபநிடதம் பேசுது. முண்டக உபநிடதத்தில் முதல் அத்தியாயத்திலேயே ரெண்டாவது பகுதியில் 12வது ஸ்லோகம் நேற்று நம்ம பார்த்தோம். தத் விக்னார்த்தம் ச குரு ஏவாபி கச்சேத் சமித்பாணி ஸ்தோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு சிஷ்யன் இருக்கான் இல்லையா, ஒரு சீடன் இருக்கிறவன் பரம்பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினா அவன் யார் இடத்துல போய் கேட்டு பரம்பொருளை தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ ரோட்டில் போகிறவங்ககிட்ட வர்றவங்ககிட்டலாம் போய் காட்டி கொடுங்க, கடவுளை காட்டி கொடுங்க, என்ன காட்டி கொடுப்பானா? காட்டி கொடுக்க மாட்டான். அப்போது இறைவன் யார், என்னை படைத்த அந்த இறைவனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி எனக்கு யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னு கேட்டால், வேதத்தில் தேர்ச்சி பெற்றவராகவும் பிரம்மத்தில் நிலைத்தவராகவும் இருக்கின்ற குருவை அணுகும்போது மட்டும்தான் இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை காட்டி கொடுப்பார் என்பதை முண்டக உபநிடதம் சொல்லுது. அப்ப குரு என்பவருக்கு இரண்டு தகுதிகள் இருக்க வேண்டும், ஸ்தோத்ரியன் பிரம்மனிஷ்டன். ஸ்தோத்ரியன் என்றால் சாஸ்திரத்தை முறையாக அறிந்தவர், பிரம்மனிஷ்டன் என்றால் அந்த அறிந்து கொண்ட உண்மையில் நிலை பெற்று நிற்பவர். இந்த இரண்டும் இருக்க வேண்டும். இதுல ஒன்று இருந்து ஒன்று இல்லாவிட்டாலும் அவர் குருவாக இருக்க முடியாது என்பதை இங்க பார்க்க முடியுது. அது மாதிரி இப்ப சீடன் இருக்கு அப்படி இல்லையா, சீடன் அதாவது ஒரு குரு இருக்கிற மாதிரி சிஷ்யனுக்கு என்ன தகுதி, அது வந்து விவேக சூடாமணி அழகா சொல்லுது. அதிகாரினம் ஆசாஸ்தே பல சித்திர் விசேஷத்தக, விவேக சூடாமணி அப்படிங்கிற ஆதிசங்கருடைய நூல்ல ஒரு சிஷ்யனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சாதனையினுடைய பலனும் குறிப்பாக அதனை மேற்கொள்ளுகின்ற நபரின் தகுதியையும் அறிந்து கொண்ட நிலை, அதாவது ஒரு அதிகாரித்துவம், அதற்கான தகுதி என்பது பார்க்கப்படுகிறது. இப்போ அத்வைத வேதாந்தம் இங்க என்ன சொல்ல வருது, ஆதிசங்கர் போன்ற குருமார்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரு வந்து நிறைய உயர்ந்தவரா இருக்கலாம், நிறைய சாஸ்திரங்களை கற்றறிந்தவராக இருக்கலாம், எவ்வளவோ விஷயங்களை சொல்லி கொடுக்கறதாக இருந்தாலும் சீடனுக்கு அதிகாரத்துவம் இல்லைன்னா அந்த சிஷ்யனுக்கு ஞானம் நிலை பெறாது. அப்போ இங்க அதிகாரித்துவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீடன் வந்து ஒரு அதிகாரித்துவத்தை, அதாவது இந்த வேத பாடங்களை படிக்க வரும்போது அதற்கான தகுதி என்ன அப்படின்னு கேட்டால், வேதாந்த சாஸ்திரம் அதை சாதன சதுஷ்டய சம்பத்தி என்று விளக்குகிறது. அது மட்டும் இல்லாம நித்திய அனித்திய வஸ்து விவேகம், அதாவது எது நிலையானது எது நிலையற்றது என்பதை பிரித்து பார்க்கின்ற ஒரு சிறப்பு தகுதி இருக்க வேண்டும். இகமுத்ரா பலபோக வைராக்கியம், இம்மை மறுமை இன்பங்களில் பற்றில்லாத நிலை, இதெல்லாம் வந்து ஒரு சீடனுக்கு தேவையான தகுதி என்பதாக சாஸ்திரம் பார்க்குது. அதை தான் நம்ம சத் சம்பத்தின்னு சொல்லுவோம். அதை வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி என்று சொல்வோம். அது என்னென்ன அப்படின்னா, விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இதுக்கு பேர் சாதன சதுஷ்டயம். நான்கு விதமான சாதனைகள் ஒரு சீடனிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ குருவின் மகத்துவத்திற்கு இணையான சீடனினுடைய உள்ளமும் தயாராக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை குரு சொல்லி கொடுக்குறாருன்னா அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாத சிஷ்யன் வந்து அவருடைய வகுப்பில் உக்காந்தான்னா நிச்சயமாக அவனால் அந்த பாடத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இங்கே குரு சிஷ்ய உறவினுடைய மையம் என்ன அப்படின்னா, ஒரு குரு எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் அதை உள்வாங்கக்கூடிய சீடன் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த சிஷ்யனால் குரு சொல்லுகின்ற விஷயத்தை உள்வாங்கி அந்த நிலைக்கு நிற்க முடியாது என்பதை இந்த சாதனைகள் மூலமாக பார்க்க முடிகிறது. அப்போ சிஷ்யனிடத்திலே விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், சமாதி சர்க்க சம்பத்தி என்கின்ற சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்ற நிலைகள் இருக்கணும். அது மட்டும் பத்தாது, மோட்சத்தை அடையக்கூடிய தீவிரமான விருப்பம், முமுட்சுத்துவமும் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் அவன் குருவை நாடி செல்லும் பொழுது குரு அவனுக்கு கொடுக்கின்ற உபதேசமானது அவனுடைய வாழ்க்கையில அந்த உணர்வை, அந்த தூய அறிவை காட்டி கொடுக்கும். அதனால குரு ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ காட்டி கொடுப்பதற்கு தான். அதாவது ஆத்மா வந்து எப்போதும் சீடனிடத்துல இருக்குது. சீடன் வந்து அந்த ஆத்மாவுக்கு வேறாக கிடையாது, அவனே அந்த ஆத்மாவா தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அது ஏன் அவன் அறியாமல் இருக்கிறான், அஞ்ஞானம் மறைக்குது. அதாவது அவனுக்கு வந்து நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலை, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அதற்கு குரு என்ன பண்ணுறாரு, அந்த அஞ்ஞானத்தை நீக்கிறாரு. நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா, இதிலிருந்து நீ விடுபடணும் அப்படின்னு சொல்லி குரு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதை நம்ம வந்து கடவு உபநிடதத்தில் பார்த்தோம். கடவு உபநிடதம் பார்க்கும்போது நசிகேதனுக்கு வந்து குருவா யார் இருக்காரு, யம தர்மராஜன் இருக்காரு. அப்போ வந்து அவர் உபதேசம் கொடுக்குறாரு, ஒரு உபதேசம் அந்த கடவு உபநிடதத்திலே வரும். உத்திஷ்டதா ஜாக்கிரதா பிராப்பியவரான் நிபோதத்தா. இது ஒரு அருமையான வார்த்தை, உத்திஷ்டத ஜாக்கிரத பிராப்பியவரான் நிபோதத்தை. அப்படின்னா என்னன்னா, உத்திஷ்டத்தை எழுந்திருங்கள், ஜாக்கிரதா விழித்து கொள்ளுங்கள், பிராப்பிய அந்த குருவை, அந்த வரான் அப்படின்னா ஞானி, உத்தம குருமார்கள், பிராப்பிய வரான் அந்த குருவை அணுகி நிபோதத்தை மெய்யறிவை அறிந்து கொள்ளுங்கள் என்று கடவுபனிடம் சொல்லுது. அப்போ இதனுடைய பொருள் என்ன, எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், சிறந்த ஞானிகளை அணுகி பரம்பொருளின் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்றுதான் இந்த வார்த்தைக்கு பொருள். இதை தான் சுவாமி விவேகானந்தருடைய கோட்டா போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல, எழுந்திருங்கள் விழித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு விவேகானந்தர் பேசுறாரு அப்படின்ட்டு அங்கங்க நிறைய போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா விவேகானந்தர் வந்து இந்த கடவு உபநிடத்துல இருந்த எடுத்து தான் சொல்றாரு, எழுந்திருங்கள் விழித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கடவு உபநிடத்துல வருது. அப்போ இங்கே நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரம் இப்போ எழுந்திருங்கள் விழித்து கொள்ளுங்கள், ஒரு சிறந்த ஞானியை அணுகி பரம்பொருளின் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண விழிப்புணர்வு அழைப்பு மட்டும் அல்ல, ஆன்மீக விழிப்பிற்கான வேதத்தின் முழக்கம் என்பதாகவும் இதை பார்க்கிறோம். ஏன்னா இப்போ உத்திஷ்டத அப்படின்னு எழுந்தவுடனே, எழுந்திருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்த அறியாமை, சோம்பல் அப்படிங்கிற விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். நிறைய வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் செஞ்சா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம். அப்புறம் வெளி உலக பற்று, ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து விடுபட முடியாமல் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படி ஒரு பற்று. அப்புறம் மேலும் இதை பற்றிய ஒரு ஆர்வம் இல்லாமல் அறியாமை இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வருவதற்கு தடையாக இருக்கு இல்லையா. அதை தான் இங்கே வந்து விழித்து கொள்ளுங்கள், எழுந்திருங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே விழித்து கொள்வதுங்கிறது என்னன்னா, நம்ம வெளியே இப்போ விழிச்சுக்கிட்டு உலகத்தை பார்க்கறது இல்லை, நான் யார் என்று நம்மை நாம் ஆத்ம விசாரத்திலே உணர்ந்து விழித்து கொள்வது தான் உண்மையான விழித்து கொள்ளுங்கள்ங்கிறதுக்கு அர்த்தம். பிராப்பிய வரான் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சிறந்த குருவை அடைந்து அந்த சாஸ்திரத்தை நாம் பெற வேண்டும். அதாவது தான் தனித்துவமாக ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சிக்க முடியாது. வேதங்களுடைய விஷயங்கள் எல்லாம் தனித்துவமாக ஒரு தனி மனிதன் படித்து தானே புரிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே கற்றர் இந்த குருமார்களுடைய தொடர்பில் நம்ம அந்த விஷயத்தை படித்து பார்த்து நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு தெளிவை அடைந்து விட வேண்டும். அப்போ அதுக்கு சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்ற பிரம்மனிஷ்டனாகவும் ஒரு குரு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை நம்ம அணுக வேண்டும். நிபோதத்தை அறிந்து கொள்ளுங்கள், அது வெறும் தகவல் கிடையாது, ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவதற்காக என்று இங்க அந்த மந்திரத்துல நம்ம பார்க்க முடியுது கடவுபனிடத்துல. அப்ப குரு சீடன் உறவின் பார்வையில இந்த ஒரு மந்திரம் அந்த குரு சீடர்களுக்கான முழு பயணத்தையும் சுருக்கமாகவே நமக்கு கூறுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஏன்னா ஆன்மீக எழுச்சிக்கான ஒரு அழைப்பு இங்க பார்க்கிறோம். அப்புறம் ரெண்டாவது, அந்த ஆன்மீக அழைப்புக்கு ஆதாரமாக இருக்கின்ற குரு சாஸ்திர அறிவை நமக்கு புகட்டுவதாக இருக்க வேண்டும். அப்போ குரு கீதையிலே கூறப்படுகின்ற குருவின் அவசியம் இங்கே வேத பிரமாணமாக உறுதிப்படுத்துகின்ற மந்திரம் என்பதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அப்படிப்பட்ட குரு ஆத்மாவை வந்து புதிதாக உருவாக்குவது கிடையாது. நீதான் ஆத்மா அப்படின்னு எங்கேயோ தனியாக ஒரு உருவாக்கி கொடுக்கல. நீ ஏற்கனவே ஆத்மாவாக தான் இருக்கிற, அறியாமை மறைக்கப்பட்டிருக்கு, அதை அகற்றுவது தான் குருவினுடைய வேலை என்பதை நம்ம பார்த்தோம். அதாவது குரு வந்து ஞானத்தை கொடுப்பதில்லை, அறியாமையை அகற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து அதுதான் கடவுள் மரணத்துக்கு அப்பால் என்ன இருக்கு அப்படின்னு அவன் கேட்பான், நசிகேதன் கேட்பான், மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ட்டு. அவன் கேட்ட உடனே குரு பதில் அளிச்சிட்டாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவன் கேட்கறது பெரிய விஷயம். இப்போ நான் வந்து மரணத்துக்கு பின்னாடி எங்கே போக போகிறேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா அது உடனே சொல்லி புரிஞ்சிக்க முடியுமா? புரிஞ்சிக்க முடியாது. அப்போ குரு என்ன பண்ணுவார்? சீடனை பரிசோதிப்பார். அப்போ இங்கே வந்து மூன்று முறை வந்து யமதர்மராஜன் வந்து நசிகேதனை பரிசோதனை செய்து பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம கடவு உபநிடத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி சாந்தோக்கிய உபநிடத்தில் ஸ்வேதகேது உத்தாலகர் அப்படின்னு ரெண்டு குரு சிஷிய உறவு பார்க்குறோம். அங்கே வந்து 9 முறை பரிசோதிக்கப்பட்டான். அந்த ஸ்வேதகேது வந்து 9 முறை பரிசோதிக்கப்பட்டான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் குரு கிட்ட போயிட்டு அவன் இது தெரிஞ்சுக்கிட்டான்ட்டு வரான், அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குறாரு, மீண்டும் போயிட்டு வரான். இப்படியே ஒரு 9 முறை அவன் பரிசோதிக்கப்பட்ட பிறகுதான் ஒரே ஒரு வார்த்தை, தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா உபதேசம் கிடைக்குது. அப்ப ஏன் அந்த மாதிரி வந்து சிஷியனை வந்து குரு மீண்டும் மீண்டும் பரிசோதிக்கிறார் அப்படின்னா, ஒரு முறை சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஏனென்றால் மனம் முழுமையாக பழுக்க வேண்டும் என்பதை பார்க்க முடிகிறது. இதை வந்து சாந்தோகத்திலே இன்னொரு பகுதியில் இந்திரனுக்கும் பிரஜாபதிக்குமான ஒரு விஷயம் வரும். அங்கே வந்து ரெண்டு பேர் போவாங்க, அரக்கனும் இந்திரனும். ஆனால் அரக்கன் வந்து ஒரே விஷயத்தில் வெளியே வந்துடுவான், இந்திரன் மட்டும் தொடர்ந்து பயணிக்கிறான். ஆனால் பிரஜாபதி என்ன சொல்கிறாரு, நீ 32 வருடங்கள் கழித்து மீண்டும் வா அப்படிங்கிறார். அதாவது இங்கே இருக்கணும், 32 வருடங்கள் நீ இங்கே பணிவிடைகள் செய்யணும், அதுக்கப்புறம் நீ வந்து எங்கிட்ட இந்த விஷயத்தை கேளு அப்படின்றாரு. அப்போ உடனே பிரஜாபதி இப்படி சொல்லிட்டாருன்ட்டு 32 வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து மீண்டும் குருவை அணுகிறான். குரு மீண்டும் 32 வருடம் கழித்து வா அப்படிங்கிறாரு. அப்போ திருப்பியும் போயிட்டான். திருப்பியும் போயிட்டு ஆசிரமத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி ஒரு 32 ஆண்டுகள் கழித்து வந்து மீண்டும் குருவை பார்க்குறான். மீண்டும் ஒரு 32 வருடம் கழித்துவான்னு சொன்னால் எவ்வளோ டென்ஷன் ஆகிடுவோம். ஆனால் அவர் டென்ஷன் ஆகலை, அதனால தான் அவர் வந்து இந்திரனாக இருக்கார், சொர்க்கலோகத்துக்கு ராஜாவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு மனசு வந்து ஆனந்தத்தை அடைஞ்சிடும். சொர்க்கலோக வாழ்க்கை, சொர்க்கம்னா அங்கே எல்லா வசதிகளும் சௌகரியங்களும் இருக்கும் இல்லையா, எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான மைண்டு, ஒரு மூடு நமக்கு இந்த பூ உலகத்தில் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும், அதை தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் சுட்டி காட்டுது. அதாவது ஒரு சிஷ்யன் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க குருக்கிட்ட வரான்னா உடனே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க, சிஷியனை சோதிப்பாங்க. அந்த அடிப்படையில் பிரஜாபதி வந்து இந்திரனை 32 ஆண்டுகள் என்று 3 முறையும் 96 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து கழிச்சுவான்னு சொன்னால் ஆயிலே முடிஞ்சிடும்ல. 100 ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒரு மனிதனுக்கு வந்து அடுத்த பிறவி தான் தொடரும். ஆனாலும் ஏன் அந்த விஷயத்தை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம். ஏன்னா மனப்பக்குவம் வளராமல் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா உள்ள போகாது அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் ஆணித்தரமாக புரிய வைக்குது. ஏன்னா மைண்டு தான் வந்து இந்த விஷயத்துக்கு தடை. அதாவது நல்ல நல்ல விஷயங்களை உள்வாங்க மனசு ஒத்துக்காது. ஏன்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்குது? மனசு பல விவகாரங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கு, வெளி விவகாரங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற மைண்டுக்கு போய் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் திருப்ப முடியுமா? இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா இதுக்குள்ள வந்துட்டு இந்த டேஸ்ட பாத்துட்டீங்கன்னா இதுல இருந்து வெளியே போக முடியாது. அப்படி ஒரு அருமையான விஷயம் இது. அதாவது அந்த அனுபவத்துக்குள்ள வரும்போதுதான் அதனுடைய வேல்யூ தெரியும். ஆனா வெளியிருந்துகிட்டு அதை பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியாது இல்ல. அது மாதிரிதான் எல்லாமே. அதுக்குதான் நம்ம உதாரணம் எப்படி சொல்லுவோம், ஒரு லட்டு உருண்டைகளை வந்து நிறைய பூந்திகளால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய உருண்டை, அதுல ஒரே ஒரு பூந்தி தூள் எடுத்து கொடுத்து நக்கி பாருங்கங்கும் போது நீங்க எடுத்து அந்த ஒரு பீஸை நக்கி பார்த்தா ஆஹா அருமையா இருக்கு, இனிப்பு நெய் மணக்குது, சூப்பர் டேஸ்டா இருக்கு, அந்த லட்டியை முழுசா கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டு வாங்கி சாப்பிடுற அந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது, அந்த ஒரு பருக்கையை சாப்பிட்டதுனால, அந்த லட்டுனுடைய ஒரே ஒரு பூந்தி துகளை சாப்பிட்டதுனால அந்த முழு லட்டையும் சுவைச்சு பார்க்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி நமக்கு வருதோ அது மாதிரி இந்த வேத பிரமாணங்களும் நிறைய விஷயங்களை உள் வச்சிருக்கு. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கக்கூடிய உண்மையான சீடன் அதனுடைய முழு பலனையும் அடையணுங்கிற ஒரு தாகத்துக்கு தவிப்பான் பாருங்க, அவன் தான் உண்மையான சீடன். அப்ப அப்படிப்பட்ட சீடன் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் இதுலயே தான் வச்சிருப்பான், வேற எதுவும் போக முடியாது. ஏன் போக முடியாது, இது அவ்வளவு ஒரு சுகம், அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவ்வளவு ஒரு டேஸ்ட், இதை பிடிச்சவங்க வேற விஷயத்துக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் இங்க நம்ம பார்க்க முடியும். அப்ப பகவத்கீதையும் இதை அருமையா சொல்லும், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் நாணி நஸ்த தத்துவ தரிசனக, ஒரு வார்த்தை வருது. அதாவது என்ன இங்க சொல்ல வராருன்னா, அந்த பரம உண்மையை, அந்த இறைவனை, அந்த அறிவை, உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பணிவுடன் குருவை அணுகி ஆழ்ந்த கேள்விகளை அவரிடத்திலே எழுப்பி அவருக்கு சேவைகள் பல செய்து அறிந்து கொள்வாயாக. தத்துவத்தை நேரடியாக உணர்ந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள் என்று பகவத்கீதை அழகா 4வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகம் இதைத்தான் சொல்லுது. ஏன்னா குரு சிஷ்ய உறவு என்பது அப்படி ஒரு புனிதமான உறவு அப்படிங்கிறது இதை பார்க்க முடியுது. அது இதுல சொல்ற வார்த்தை பாருங்க, பிரணிபாதேன அப்படிங்கிற வார்த்தை போடுறாரா, அந்த பிரணிபாதம் அப்படிங்கிற உடனே அது உடல் வணக்கம் மட்டும் கிடையாது, நம்முடைய அகங்காரத்தை இறக்கி வைக்கின்ற ஒரு பணிவு. அதாவது எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களை நம்பி நான் வந்துட்டேன், நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு குரு கிட்ட தன்னை முழுமையா ஒப்படைக்கிற ஒரு சிஷியனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் உள்ள போகும். இல்லைன்னா அவன் வந்து ஆல்ரெடி ஃபில்டு டம்ளராக இருந்தான்னா மேலே ஊற்றுற தண்ணி எப்படி வலிஞ்சு வெளியே போகுமோ, அது மாதிரி ஏற்கனவே மற்ற விஷயங்களை உள்வாங்கிட்டவன் வந்து இந்த விஷயத்துல வெற்றி பெற முடியாது என்பதை இங்கே பார்க்குறோம். அப்போ சிஷியனுடைய தகுதி இந்த இடத்துல எப்படி இருக்கணும், நான் அறியாதவன், நான் தாங்கள் சொல்வதை அறிய விரும்புகிறேன் என்ற மனப்பான்மையுடன் குருவை அணுக வேண்டும் என்பதுதான் பிரணிபாதம் அப்படிங்கிற வார்த்தை, பணிவு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. பரிப்பிரஷ்னம் அப்படிங்கிற வார்த்தை அடுத்தது வருது அதே கீதையில, பரிப்பிரஷ்னம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா அப்படின்னு போடுறாரா. பரிப்பிரஸ்னேனம் அப்படின்னா என்னன்னா, இப்ப வேதாந்தத்துல கேள்வி கேட்பதற்கு தடை கிடையாது, யார் வேணா எந்த கேள்வி வேணா கேட்கலாம். ஏன்னா அந்த கேள்விகளை நீங்க கேட்க வேண்டும் என்றுதான் உங்களை ஊக்கம் படுத்துவது தான் குருவனுடைய வேலை. ஆனா அந்த கேள்வி வந்து வாதம் செய்வதாக இருக்கக்கூடாது, குருவை சோதிப்பதாக இருக்கக்கூடாது, உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குருவையே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு நம்ம மடக்குவோம், இவர் என்ன பதில் சொல்றாரு பார்ப்போம் அப்படின்ட்டு குரு கிட்ட போய் கேள்வி கேட்கறது. அதனால பாதிக்கப்படுறது குரு கிடையாது, சிஷ்யன் தான் பாதிக்கப்படுவான். ஏன் அப்படின்னா அவன் மேலும் அறிவதற்கு அவனே தடையா மாறிடுவான். அதனால குருவனுடைய அந்த வார்த்தைகளை வாதம் செய்வதற்காக பயன்படுத்தாம, சோதிப்பதற்காக பயன்படுத்தாம, எனக்கு அந்த உண்மையை காட்டி கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் குருவினிடத்துல கேட்கும் போது அதுக்கான பதில் கிடைக்கும். அதுக்கான சேவை அவருக்கு செய்யும் போது, சேவை என்பது உடல் உழைப்பு மட்டும் கிடையாது, அத்வைத வேதாந்தத்தினுடைய உயர்ந்த சேவை என்பது குருவின் உபதேசத்தை மதித்தல் என்று பார்க்கப்படுகிறது. அதாவது குரு சேவா அப்படிங்கிறது நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஏதோ குருவுக்கு போய் கால் எழுத்தி விட்டுட்டு இருக்கணும், அல்லது குருவனுடைய ஆசிரமத்துல போய் மாடெல்லாம் கழுவி குளிப்பாட்டி பால் கறந்து கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குரு சேவை அப்படிங்கிறது நிறைய பேர் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாஸ்திரம் எப்படி குரு சேவையை பார்க்குது அப்படின்னா, குருவுக்கு உண்மையாகவே நீ சேவை செய்ய விரும்புகிறாய் என்றால் குருவின் உபதேசத்தை முதலில் மதிக்க வேண்டும், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் சிரவண மனன நிதித்தியாசனம். அதாவது குரு சொல்வதை காதுகளால் காது கொடுத்து கேட்டு அதை உள்வாங்கி அதில் மனனம் செய்ய வேண்டும். அதாவது அவர் சொல்றது சரிதானா, எப்படி இப்படி சொல்றாரு, இது எந்த அடிப்படையில எந்த பிரமாணத்தின் அடிப்படையில நமக்கு இதை புரிய வைக்க விரும்புறார் அப்படின்னு அந்த ஸ்லோகங்களை படிச்சு பார்த்துட்டு அந்த மூல நூல் வந்து பகவத்கீதை அடிப்படையா பேசுறாரா குரு கீதை அடிப்படையா பேசுறாரா அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணி விவேகத்தால விழித்து கொண்ட பிறகு எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க, அதைத்தான் இவர் நமக்கு தெரியற மாதிரி புரிய வைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த சுய அறிவில நிற்பதுக்கு தான் நிதித்தியாசனம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த நிலையை அடைந்தவன் தான் உண்மையில் குரு சேவை செய்கிறான், அதுதான் உண்மையான குரு சேவை, அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் பண்ணார். சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு என்ன பண்ணாரு, அவர் குரு காட்டிய விஷயத்தை மதித்தார், குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வேதாந்த விஷயத்தை உள்வாங்கினார், மதித்தார், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார். அதனால் அவரும் உலகம் புகழ் பெற்றார் இல்லையா. இந்த சுவாமி விவேகானந்தர் வந்து வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆனார். எப்படி ஆனாரு, அந்த குரு சொல்ற விஷயத்தை உள்ள வாங்கி அதை மதிக்கிறது தான் குரு சேவை. அந்த அடிப்படையில் இங்க பாக்குறோம் குருவின் தகுதி வந்து. இங்க கிருஷ்ணர் வந்து உபதேசம் வழங்குகின்றவர்களை வந்து இரண்டு சொற்களால் வரையறுக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். நானி நகாங்கிறாரு, சாஸ்திர ஞானம் பெற்றவர் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. ரெண்டாவது தத்துவ தரிசனகாங்கிறார், தத்துவத்தை நேரடியாக அனுபவித்து உணர்ந்தவர், அப்படிதான் இங்க குரு இருக்க வேண்டும் என்று பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில தான் முண்டக உபநிடதம் சொன்னதுல ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஏன் வந்து உண்மையா இப்படிப்பட்ட குருவை நாடி போகணும், இவர் தான் நம்மையும் இந்த உலகத்தையும் உண்மையான கடவுள் யார் என்பதையும் காட்டி கொடுப்பார். இதை தவிர நீங்க வேற எந்த குரு கிட்ட போனாலும் உங்களையும் காட்டி கொடுக்க மாட்டார், கடவுளையும் காட்டி கொடுக்க மாட்டார், இந்த உலகத்தை காட்டி கொடுப்பார். ஆனா இந்த உலகம் நிலையானதா நித்தியமானதானா இல்லையே இல்லையா. ஏன்னா நிறைய பேர் இப்ப வெளி குருக்கிட்ட போய் அதான பழகிட்டு இருக்காங்க, பாரு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சிறப்பு கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும், அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னா அந்த ஜோசியரை போய் பாருங்க, அப்புறம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிசிக்கலா ஃபிட் ஆகணும்னா பாரு இங்க ஒரு யோகா மாஸ்டர் இருக்காரு அவரை போய் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் கிடைக்கும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு இதை விட்டு மக்களை அப்படி டைவர்ஷன் பண்ணி அந்த மாதிரி விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற குரு எல்லாம் குரு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஞானத்தை கொடுக்காத குருமார்கள், அதாவது நம்மளை வச்சு ஏதோ ஒன்று பண்ண விரும்புறாங்கன்னு பார்க்கணும். படிநிலைகள்ல வந்து சில அடிப்படை மாணவனுக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம், ஆனா அதுலயும் நல்ல குரு கிடைக்க மாட்டாங்க, பெரும்பாலும் எல்லாம் வந்து ஏமாத்துறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அது அவங்கவங்க தான் கொஞ்சம் அதை விசாரணை பண்ணி அதுக்கு தான் அந்த வைராக்கியம் விவேகம் எல்லாம் இருந்தா மட்டும்தான் நல்ல குருவை பிடிக்க முடியும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். எங்கேயா போய் ஒரு குருட்டு குரு கிட்ட சிக்கிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இங்க குரு சீடன் உறவில வந்து மூன்று விஷயங்கள் பார்க்கப்படுது, பணிவு, விசாரணை, சேவை. அதே மாதிரி குருவுக்கு இரண்டு தகுதிகள் தேவை, சாஸ்திர ஞானம், அனுபவ நிஷ்டை. இது வந்து ரெண்டும் ரொம்ப முக்கியம், நல்ல பாயிண்ட் எடுத்துக்கோங்க. குருவுக்கு தகுதி என்ன அப்படின்னா சாஸ்திர ஞானம், அனுபவ நிஷ்டை குருவின் இடத்துல இருக்கணும். சிஷியனுக்கு தகுதி என்ன அப்படின்னா பணிவு, விசாரணை, சேவை, இந்த மூன்றும் இருக்கணும். சேவை என்பது வந்து அப்படியே குருவு கால் எழுத்துறது கிடையாது, சேவை என்பது குருவினுடைய வார்த்தையை மதித்தல், அதை நடைமுறைப்படுத்துதல், நிதித்தியாசனம் அப்படிங்கிற அளவுக்கு இங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் குருவை சோதிக்கலாமா அப்படின்னா உபநிடதங்கள் வந்து மறுப்பது கிடையாது, அந்த குருவை தாராளமா நீங்க சோதிக்கலாம். ஆனா அந்த குருவை முதல்ல கவனிங்க, அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இருக்கிறார், அவருடைய கேரக்டர் என்ன, அவர் உண்மையா சொன்னதுக்கும் செயலுக்கும் சரியா இருக்கிறாரா, மேட்ச் ஆகிறாரா அப்படின்னு அவருடைய விஷயத்தை க்ளோஸா வாட்ச் பண்ணி அந்த குரு நமக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் சரியா தான் இருக்கார், அவர் வாழ்க்கைய சொன்னபடி வாழ்றார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு உறுதி செய்யப்பட்டா அதன் பிறகு அவரை நாம் குருவாக ஏற்றுக்கொள்வது சாத்தியம் என்பதை குரு சோதனையும் செய்யலாம் என்று சாஸ்திரமே அனுமதிக்குது. ஆதிசங்கர் அதை அழகா தெளிவுபடுத்தார், என்ன சொல்றாருன்னா சாஸ்திர ஞானம் அறியாதவரை குருவாக ஏற்கக்கூடாது அப்படின்ட்டு ஆதிசங்கர் சொல்றார். ஏன் அப்படி சொல்றார், சாஸ்திர ஞானம் தெரியாதவரை குருவாக ஏற்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாருன்னா சாஸ்திரமும் அனுபவமும் தான் இங்க வேதத்தினுடைய பிரமாணம், அதாவது ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தெரிஞ்சால்தான் அவர் உண்மையான குரு. அந்த குரு கிட்ட மட்டும்தான் நீங்க உங்களை தெரிஞ்சுக்க முடியும், வேற எந்த குரு கிட்ட போனாலும் நீங்க உங்களை தெரிஞ்சுக்க முடியாது. வேற வேற பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கலாம், வேற வேற பயிற்சிகள் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், விதவிதமா லம்பிகா அம்பிகா அப்படி இப்படின்னு ஏதோ பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்து உங்களை தலைகளை நிக்க வச்சு வேடிக்கை பார்த்து இந்த வித்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனா பிரயோஜனப்படாது. ஏன் அப்படின்னா எல்லாம் உடல் சார்ந்த பயிற்சி தானே, உள்ளம் சார்ந்த மனப்பக்குவத்தை உண்டாக்குவது வந்து சாஸ்திர ஞானமும் தன்னை அந்த உணர்வுல நிக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சீடனை வந்து குரு சோதிப்பாரான்னு கேட்டா, நிச்சயமா சோதிப்பார். குருவும் வந்து சீடனை சோதிப்பார். அதுல நசிகேதன் சோதிக்கப்பட்டவன், சத்தியகாம ஜாபாலர் தன்னுடைய குருவால் சோதிக்கப்பட்டவர், பிருகு மகரிஷியும் சோதிக்கப்பட்டவர், இந்திரனும் தன்னுடைய குருவாகிய பிரஜாபதி கிட்ட சோதிக்கப்பட்டான். ஏன் இந்த சோதனைகள் தேவைப்படுது அப்படின்னா, இரண்டு பேருமே உண்மையா இருந்தா தான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் உண்மையா இருந்து ஒருத்தர் பொய்யா இருந்தா அந்த உண்மையை நோக்கி போக முடியாது என்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த இடத்துல நிறுத்துவோம். நாளைக்கு நம்ம முகவுரையை முழுமையா முடிச்சுட்டு நாளனைக்கு இருந்து, நாளை மறுநாள் இருந்து நம்ம வந்து உள்ள ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். அப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.